نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அவனது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் யாம் வரை உலகத்திலே வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் புனித மாளிகைக்கு விஜயம் செய்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, படைத்த நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தான அவைகளை விட்டும் விலகி நடக்கும்படி முதல் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு குறுகிய வாழ்வை ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்தான். உலகத்துடைய அந்த சிறிய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு முன்பாக மரணத்துக்கு பிறகுள்ள முடிவில்லாத வாழ்க்கைக்குரிய தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சில கடமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஈமான் கொண்டதற்கு பிறகு தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று இஸ்லாத்துடைய விசேஷமான ஐந்து கடமைகள். அந்த கடமைகளில் கடைசி கடமை, இறுதி கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முழு உலகத்திலும் வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தயாராக ஆகி புறப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தை இங்கே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, ஹஜ் என்கிற கடமை நம்முடைய இஸ்லாத்துடைய அந்த முக்கியமான கடமைகளில் இறுதி கடமை, கடைசியாக நாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. அடிக்கடி நாம் அதனுடைய உயர்வுகள், சிறப்புகள், அது பற்றிய கடமைகளை பற்றி நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹஜ்ஜுடைய கடமை ஏற்பட்டும் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ அவர்களுடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்வார்கள், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் தாமதப்படுத்தி விடு, நான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி நல்லவனாக ஆகிவிடுகிறேன் என்று கடமையாக ஆகியும் நிறைவேற்றாதவர்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க. நாயனே, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஜகாத்து கொடுக்க இல்லாதனால ஜகாத்தையும் கொடுத்து அகும் மின சாலிஹீன், சாலிஹீன்களில் இன்று உள்ளவனாக ஆகி விடுகிறேன். ஹஜ்ஜி கடமையாக ஆகியும் நிறைவேற்ற இல்லாத நிறைவேற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்பாங்க. அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ஜி நிறைவேற்றாமல் ஜகாத்துல யாரு குறைவு செய்யறாங்களோ மௌத்துடைய சந்தர்ப்பத்துல இவங்க கட்டாயமாக அல்லாஹுடத்துல வேண்டிக் கொள்வாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் சந்தர்ப்பத்தை கூடு, ஏன்னா அப்ப விளங்குற நேரத்துல கேட்பான். ஆனா அங்க தாமதப்படுத்தப்படுவது கிடையாது. எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனிதனும் குறிப்பிட்ட அந்த நேரம் வந்துவிடுமேயானால் அதற்கு மேல் அவன் தாமதப்படுத்தப்பட மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு எடுத்து கூறியிருக்கிறான். எனவே இஸ்லாத்துடைய அந்த முக்கியமான கடமைகளில் யாரு அந்த ஹஜ் செய்வதற்குரிய தகமைகளை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது தான் அது கடமையாக ஆகுகிறது. அல்லாஹ் தஆலா அதை இன்னொரு இடத்திலே சொல்லி போட்டு இல்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா என்று சொல்லி போட்டு வமன் கஃபர, யார் நிராகரிக்கிறார்களோ, யார் ஹஜ் செய்யவில்லை, வமன் லம் யஹஜ், யார் ஹஜ்ஜுடைய கடமையை கடமையாக ஆகியும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ என்று சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் கூறுகிறான், வமன் கஃபர, யார் அதை மறுக்கிறார்களோ. குஃப்ருடைய வார்த்தையை கஃபரா என்கிற வார்த்தை அல்லாஹ் உபயோகம் செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா முழு உலகத்தில் உள்ளவர்களை தொட்டும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். ஹஜ்ஜி கடமையாக ஆகி யாரு ஹஜ்ஜி செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அல்லாஹுக்கு எந்த லாபமும் ஏற்பட போறதில்லை, செய்பவர்களுக்குத்தான் அவனுடைய லாபம். எனவே தப்சீர்கள் ஒரு விசேஷமான ஒரு தப்சீர் பைலாவி என்கிறத எழுதுறாங்க. இங்கே கஃபன என்ற வார்த்தை அல்லாஹ் உபயோகம் செய்திருக்கிறான் ஹஜ்ஜி செய்யவில்லை என்கிற அந்த இடத்துல. ஏன்னா அதனுடைய கட்டாயம் கடமையானவர்கள் அதை நிறைவேற்றுவது கட்டாயம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும், அதை விடுபவர்கள் மீது மிக கடினமான தண்டனை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இங்க யார் ஹஜ்ஜி செய்யவில்லையோ என்கிற இடத்துல, யார் நிராகரிக்கிறார்களோ என்கிற கஃபரா என்கிற வார்த்தை இங்கே உபயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மரணமாக ஆகுகிறார்களோ ஹஜ்ஜி கடமையாக ஆகி ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் மரணிக்கிறாரோ, அவன் யஹூதியாக அல்லது நசரானியாக அவன் மரணிக்கட்டும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அதை கடமை என்பதாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. மேலானவர்களே, அடிக்கடி ஹஜ்ஜுடைய கடமைகள் சிறப்புகள் பற்றி சொல்ல கேட்கிறோம். இங்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்னொரு இடத்திலே இந்த ஹஜ்ஜை பற்றி நமக்கு நிறைவேற்றும்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறும் பொழுது கூறுகிறான், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் இங்கு இருக்கலாம், இல்ல வரக்கூடிய ஆண்டுகள்ல போக எண்ணம் கொண்டவர்கள் அல்லாஹ் அனுப்பி வைக்கக்கூடியவர்கள் உள்ளவர்களும் இங்கே இருக்கலாம் என்றாலும் நாம் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட வேண்டும் அந்த புனித பூமிக்கு சென்று அந்த இறுதி கடமைய ஒரு தடவை அல்ல அதுக்கு மேலேயும் பல தடவைகள் செய்து கொள்ளணுமே என்கிற ஒரு ஆசை உள்ளவர்களாக நாம் உட்கார்ந்து கேட்கணும். மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா இங்கே இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது கூறுகிறான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுவுக்காக நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள், இத்மாம் செய்யுங்கள். அப்ப இங்க ஒரு கருத்து உலமாக்கள் கூறுகிறார்கள், இத்மாம் என்ன தமாம் செய்யறது பரிபூர்ணப்படுத்துவதன்னா இஸ்லாத்துடைய ஏற்கனவே உள்ள கடமைகளை பூர்த்தி செய்த நீங்க ஈமான் கொண்டு தொழுக நோன்பு ஜகாத் எல்லாம் செய்திருக்கிறீங்க, இறுதி கடமை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக இஸ்லாத்துடைய கடமைகளை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள், இத்மாம் செய்து கொள்ளுங்கள், அதை முழுமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே எழுதப்படுகிறது. மேலானவர்களே, ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஆழமான கருத்து சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, தொழுகையை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அபாமுஸ்ஸலாத் அல்லது அபீமுஸ்ஸலாம், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கிற கருத்துல தொழுகையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை நிலை பெற செய்யுங்கள். நோன்பு பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், குதிபா அலைக்குமுஸ்ஸியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால வந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது போல உங்க மேல நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது வஆது ஜகா, ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தில்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு ஆழமான கருத்து இங்கே எழுதப்படுகிறது. அது என்ன அந்த பரிபூர்ணப்படுத்துறது என்ன, பொதுவாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அங்கிருந்து திரும்பி வர நேரத்தில் அநேகமானவங்க சொல்றத கேட்கும் நம்ம காதுகள்ல கேட்ட உண்டு, எனக்கு திருப்தி இல்லை ஹஜ்ஜி செஞ்சதுல, இன்னும் ஒரு தடவை வரணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த பரிபூர்ணத்துவம் ஏற்பட்டது போல உணர முடியல. அல்லாஹ் கூறுகிறான், நீங்க அதை பரிபூர்ணப்படுத்துங்க, இத்மாம் செய்யுங்க. அப்ப அந்த இத்மாம் பரிபூர்ணத்துவப்படுத்துறது என்ன என்ன என்னங்கிறத பத்தி ஒரு ஆழமான கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, ஹஜ்ஜுடைய காரியங்கள் பொதுவாக உடம்பால் மேற்கொள்ளப்படக்கூடியவைகள். இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு போய் அந்த பைத்துல்லாஹ்வை சுற்றி வலம் வருவோம், தவாப் செய்கிறோம். அந்த தவாபுடைய காரியம் நாம நம்முடைய உடம்பால ஒதுவோடு இருக்கணும். ஆனா அங்க நாங்க அதை தவாப் செய்யும் பொழுது அடுத்தவரோட பேச அனுமதி இருக்குது, அங்கும் இங்கும் பார்க்கிறதுக்கு அனுமதி இருக்குது. நம்ம உடம்பால அந்த பைத்துல்லாஹ்வை நாம் சுற்றி வருகிறோம், உடம்பால செய்யப்படக்கூடிய காரியம். அதுக்கு பிறகு சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடுறதும் உடம்பால் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம்தான். ஹஜ்ஜுடைய காலமாக இருந்தால் மினா முஸ்தலிஃபா அரபா அந்த மைதானத்தில் போய் அந்த இடங்களிலே தங்கி இருப்பதும் உடம்பால் மேற்கொள்ளப்படக்கூடிய காரியங்கள். ஒரு வாணி செய்தீங்களா, மிருகங்களை அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் அதுவும் உடலால் செய்யப்படக்கூடிய காரியம். ஹல்க் செய்கிறோம், முடிய இறக்கிறோம், ஆடைகளை மாற்றிக்கிறோம், ஹஜ்ஜுடைய காரியங்கள் முடிந்து முடிந்து விடுகிறது. ஆக மொத்தத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஹஜ்ஜுடைய தவாப் சஹி மினா முஸ்தலிஃபா அரபாவில் தங்கிறது குர்பானி ஹல்க் எல்லா காரியங்களும் நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டது தான். இப்ப தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அந்த தொழுகை அது புது உள்ளதாக இருக்கிற அளவுக்கு தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படின்னா வெறும் தொழுகையில நாம ருக்கு சுஜூது ஏற்றிட்டால் மாத்திரமல்ல, அதுல நாம ரொம்ப பக்தியோடு அந்த தொழுகையில நாம கலந்து கொள்ள வேணும். எவ்வளோ பக்தி இருக்குதோ, புசு புது இருக்குதோ, அல்லாஹுவோட தொடர்போடு அந்த தொழுகையை நிறைவேற்றுவோமோ அந்த அளவுக்கு அந்த தொழுகைக்கு அதுக்கு மாஸ் கொடுக்கப்படுகிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப ஹஜ்ஜுடைய காரியங்கள்ல மேலானவர்களே வெறுமனே உடம்பால செய்யற ஒரு காரியம் மாதிரி தான் அது தென்படுகிறது. அதனால ஒரு ஆழமான கருத்து இங்கே எழுதப்படுகிறது. ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்பே கடைசி கடமை வாழ்க்கையில ஒரு தடவைதான் கடமையாக ஆகுகிறது. எனவே அந்த இறுதி கடமையை அதை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஏனைய கடமைகள் கடமையாக ஆனால் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் ஹஜ்ஜு கடமையாக ஆகியும் உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் தாமதப்படுத்தி இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டு அதை நிறைவேற்றுவதற்கும் எண்ணம் வைக்கலாம், தாமதப்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு. ஏன்னா அந்த ஹஜ்ஜ நாம் வாழ்க்கையில ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறதுனால அது பரிபூர்ணத்துவம் உடைய ஒரு ஹஜ்ஜாக அமைய வேண்டும் என்கிறதுனால அந்த பூமிக்கு செல்ல முன்பே நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையில் எப்படி உள்ளட்சம் என்கிறது அவசியமோ அதே போன்று ஹஜ்ஜுடைய இந்த தவாஃப் சஹி மினா முஸ்தலிஃபா அரபா அந்த காரியங்களில் ஈடுபடும் பொழுது உள்ளத்துடைய பக்குவத்தோடு அந்த காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே அந்த கடைசி கடமையை நிறைவேற்றுவதற்கு நம் நாட்டை விட்டும் நாம் புறப்படுவதற்கு முன்பாகவே நாம் உள்ளத்தால் பக்குவமடைந்தவர்களாக அந்த இடத்துக்கு போக வேண்டும். புண்ணிய ஸ்தலம், புனித பூமி, அந்த பூமிக்கு போய் நாம் நம்முடைய எல்லா கரைகளையும் பாவங்களையும் அங்கே நீக்கிக் கொண்டு அருமை நபி அவர்கள் சொன்னது போல அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவர்களாக திரும்பி வருவது எப்ப என்ன, அந்த ஹஜ்ஜுடைய காரியம் நம்மால் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படுமேயானால் நமக்கு வாக்களிக்கப்பட்டது போன்று பாவங்களை அங்கே இழந்தவர்களாக நீக்கிக் கொண்டு நன்மைகளை அல்லாஹுடைய அருளை சுமந்து நம்ம ஊர்களுக்கு நாம திரும்பி வரலாம். மேலானவர்களே, இன்னைக்கு ஹஜ்ஜுடைய காலங்கள்ல அந்த புனித பூமிக்கு செல்லக்கூடிய நேரங்கள் அங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அப்படியான பக்குவமானவர்களாக ஹஜ்ஜுக்கு செல்பவர்களை காணுவது சிரமமாக இருக்கிறது. ஒரு பக்கத்தில் அறிவுள்ள பெரிய குறைபாடு, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான மார்க்கத்துடைய விளக்கம் இல்லை, ஒது கூட செய்ய தெரியாதவர்களை அங்கே பார்க்கலாம். உள்ளட்சம் இறை பக்தி என்கிறது அது இருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய ஹாஜிகளுடைய நிலைமை பக்குவமற்றவர்களாக அந்த இடத்துல போய் நடந்து கொள்ளக்கூடாத முறையோட நடந்து கொள்ளக்கூடிய அநேகமான ஹாஜிகளை அவதானிக்க முடியும். அதனால் அந்த புனித பூமிக்கு செல்ல முன்பே நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு போவோமேயானால்
அந்த காரியத்தை பரிபூர்ணம் உள்ளதாக நாம் நிறைவேற்ற முடியும். இல்லன்னா மேலானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவராக திரும்பி வருகிறார் என்று சொல்றதோட நபி அவங்க சொன்னாங்க, யாரு ஹஜ்ஜை நிறைவேற்றி லம் யஃப்ஸுக் வலம் யர்ஃபுஸ், பிழையான காரியம் செய்யவும் இல்லை, பிழையான வார்த்தைகளை உபயோகம் செய்யவும் இல்லை, அவருக்கு தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னான். ஐயுடைய காலங்கள் அந்த மினா முஸ்தலிஃபா அரபாவுடைய மைதானங்கள்ல நாம் போக வரக்கூடிய நேரத்துல நெரிசல், லட்சக்கணக்கான மக்கள் அங்க ஒன்று சேர நேரத்துல பல இடைஞ்சல்கள் சிரமங்கள் ஏற்படும். அதனால ரொம்ப பொறுமையோட அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படாத மாதிரி அங்க அடுத்தவர்களுக்கு நாம உதவிகள் செய்த வண்ணம் அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பகரமாக உள்ளத்துடைய பக்குவமற்றவர்களாக அந்த புனித பூமிக்கு செல்வோமே. ஆனால் மேலானவர்களே, பேசக்கூடாத வார்த்தைகள் அங்கு போய் போய் அங்கு போய் பொய் பேசுறவர்களாக, புறம் பேசுபவர்களாக, தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகம் செய்பவர்களாக மேலானவர்களே, நேரங்கள் கழியுமையானால் குளிக்க போய் தேற்ற பூசிக்கொண்டு வாரது மாதிரி கதையாகிவிடும். அதனால் அந்த பூமிக்கு போறதுக்கு முதல்லையே நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு இறை அச்சம் உள்ளவர்களாக, இறை பக்தி உள்ளவர்களாக அந்த பூமிக்கு நாம் சென்று வர வேணும். ஒரு பரிபூர்ணத்துவம் உடையவர்களாக நாம் திரும்பி வர வேணும். எனவே மேலானவர்களே, எல்லோரும் போறாங்க, நம்மகிட்ட வசதி வந்தது என்கிறதுக்காக போய் அந்த காரியத்தை நிறைவேற்றி வருவது எல்லாம் நம்முடைய பொறுப்பும். அதை பரிபூர்ணமாக நாம் நிறைவேற்றி வர வேண்டும். அதே ஹஜ்ஜுடைய காரியங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒன்று ஒரு சிலதை பற்றி கூறும் பொழுது கூறுகிறான், அங்கே குர்பானிகள் நாம் கொடுப்போம். அந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூறுகிறான், அங்கே போய் நீங்க அந்த மிருகங்களை அறுத்து பலியிடுவீங்க. நான் லட்சக்கணக்கில் கொடுத்து பெரிய ஒட்டகமா பார்த்து அறுத்தி கீழே போட்டேன், நான் பெரிய மாடு ஆடு கொடுத்தேன் அப்படின்னு பேசுறதல்ல. அல்லாஹ் கூறுகிறான், நீங்க அறுக்கிற மாடோ ஆடோ ஒட்டகமோ அது அல்லாஹ்விடத்துல போறது கிடையாது. நீங்க அறுக்கிறத சைஸை பார்த்து அல்லாஹ் மார்க்ஸ் போடுவது கிடையாது. மாறாக லையனால் அல்லாஹ் லுஹூஹா வலாஜிமாஹா, அந்த மிருகத்துடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாகிஞ்சனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ்வை சென்றடைவது உங்க உள்ளத்தில் உள்ள பக்தி. உங்களோட உள்ளத்துல எவ்வளவு அல்லாஹோட தொடர்பு இருக்குது, எவ்வளவு அல்லாஹோட நெருக்கம் அந்த பக்குவம் இருக்கிறது என்கிறத அல்லாஹ் பார்க்கிறான். எந்த பக்குவத்தோட நீங்க அந்த காரியத்தை பண்றீங்களோ அதை வச்சுட்டா அல்லாஹ் அதுக்கு மார்க்குகளை கொடுக்கிறான், அதை கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்ளத ஒரு குர்பானியாக அது ஆகிவிடுகிறது. மேலானவர்களே, அதே போல அந்த புனித பூமியில மேலானவர்களை மிம்பர்ல சொல்ல முடியல, அந்த அளவுக்கு அசிங்கமான முறையில ஹாஜிகள் நடந்து கொள்வதை அவதானிக்க முடியும். பெரும் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் பாவங்கள் கூட அந்த புனித ஸ்தலங்களிலே நடைபெறுவதை காண முடியும். மேலானவர்களே, கேள்விப்படவும் முடியும். அதனால அந்த பூமிக்கு போறதுக்கு முதல்லயே நபிமார்கள் நடமாடின பூமி, சஹாபாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடின அந்த புனித பூமி என்று அல்லாஹுவால் அதை தங்கை மிக்க ஒரு இடமாக ஆக்கப்பட்டு நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பூமியில நாம் போய் பக்குவமாக நடந்து கொள்வதற்கு பகரமாக பிழையாக நடந்து கொள்வோமே. ஆனால் மேலானவர்களே, பாவங்களை இறக்கிறது ஒரு புறம் இருக்க, அங்கிருந்து பாவங்களை சுமந்து கொண்டு நம்ம ஊர்களுக்கு வர வேண்டியது வரும். அந்த பைத்துல்லாவை சுற்றி வலம் வர்ற நேரத்தில் அங்கே நாம் சஃபா மர்வாவுக்கு இடையில அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த மகாமே இப்ராஹிம் அந்த இடங்களிலே நாம் நடமாடுவது மேலானவர்களே, அவ்வாறு ஒரு பக்குவத்தோடு இறை பக்தியோடு அந்த இடத்திலே நாம் நடந்து கொள்ள வேணும். நம்முடைய நேரங்கள் கழிய வேணும். ஹஜ் ஒரு வாரம், ஒரு வாரத்தோடு ஹஜ்ஜுடைய காரியங்கள் முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய நீண்ட பிரயாணம்னால நீண்ட தூரம்னால லட்சக்கணக்கான மக்கள் அங்க ஒன்று சேர்றதுனால சுமார் 20 நாள்களுக்கு மேல நாங்க அந்த புனித பூமியில சுமார் 1 மாசம் அங்கே தங்கி இருக்க வேண்டியது. அஞ்சுடைய காரியங்கள் ஒரு வாரத்துல முடிந்து விட்டாலும் இன்னும் 3 வாரங்கள் அந்த புனித ஸ்தலங்களிலே நாம் தங்கியிருப்போம். பக்குவமானவர்கள் அங்கே போய் பக்குவமாக நேரங்களை கழித்து விட்டு வருவார்கள். மேலானவர்களே, அந்த பக்குவத்தை நாங்கள் இங்கிருந்து அடைஞ்சு கொண்டு போக இல்லைன்னா அந்த அநேகமான நேரங்கள் வீணான காரியங்களிலே நம்மை ஈடுபட வைத்து அங்கிருந்து நன்மைகளுக்கு பகரமாக பாவங்களை சுமந்து கொண்டு வர வேண்டியது வரும். அங்கே அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த இடங்களை எங்களோட உள்ளத்தால நாம் மதிக்கணும், எங்க உள்ளத்தில் அவனுடைய பொறுமதி இருக்கணும். மேலானவர்களை அல்லாஹ் கூறுகிறான், யாரு அதை மதித்து நடந்து கொள்றாங்கன்னா அது அவர்களுடைய உள்ளத்துடைய இறை பக்தியின் மூலமாக ஏற்படுகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். யாரு அந்த பக்குவத்தோடு அந்த பூமிக்கு போறாங்களோ, உண்மையான முஸ்லீமாக யாரு போறாங்களோ, யார் உண்மையான இறையற்ற உள்ளவர்களாக அந்த இடத்துக்கு தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு போறாங்களோ, அவங்க தான் அந்த இடங்களை மதித்து நடந்து கொள்வார்கள். எனவே மேலானவர்களே, அந்த பூமிக்கு நாம் போவது, அது போறதுக்கு முதல்ல நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த பூமிக்கு இன்னும் போக கிடைக்கலன்னா நம்ம எல்லோருக்கும் அந்த இடத்துக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் அந்த ஹஜ்ஜுடைய காரியத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வருவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானா. மேலானவர்களே, ஹஜ்ஜுக்கு போக கிடைக்காவிட்டாலும் அப்படியே அல்லாஹ் தாலா நம்முடைய பெயர்ல அது எழுதி இல்லைன்னாலும், மேலானவர்களே, நம்முடைய அழைப்பு வரும் நேரத்தில் நாம உலகத்தை விட்டு போக வேண்டியதில்லை. கடைசி கடமையை நிறைவேற்றுவதற்கு எப்படி நாம் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளணுமோ அதே போல நம்முடைய மௌத்தை நாம் சந்திக்கிறதுக்கு முதல்ல நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளத்தான் வேணும். ஒலா தமூத்துன்னு இல்லா அன்டும் முஸ்லிமும், முஸ்லிம்களாகவே தவிர நீங்க மரணிக்க கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கையில இன்னும் எத்தனை நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் நாம் உலகத்தில் உயிரோடு இருப்போம் என்பது நம்ம யாருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எனவே நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல அதி விசேஷமான அவசியமான ஒரு கடமை, நம்முடைய மறுமையுடைய பயணத்துக்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கணும், எப்பவுமே தயாராக இருக்கணும். அந்த தயாரிப்பும் நம்முடைய உள்ளத்துடைய பக்குவத்தின் மூலமாக தயார் பண்ணப்பட வேண்டும். முஸ்லிமாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில மௌத்த தந்தீங்க, உங்களோட உள்ளம் பக்குவமடைந்த நிலைமையில மௌத்த தந்தீங்கிறது அர்த்தம். ஏன்னா மேலானவர்களே, மௌத்துக்கு முதல்ல உள்ளத்தை நாங்க பக்குவப்படுத்திக்க இல்லை. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சோம், மாளிகைகள் போல வீடு, வாகனங்கள் கைக்கு காலுக்கு, சொத்து செல்வங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கிறோம். ஆனா மறுமையுடைய பயணத்துக்குரிய தயாரிப்பும் இந்த உள்ளம் பக்குவப்படுத்தப்பட இல்லைன்னா மேலானவர்களே, மௌத்தோட ரொம்ப சிரமப்பட வேண்டியது வரும். எல்லாம் பாதுகாப்பானா? ஏன்னா இந்த உள்ளம் பக்குவம் ஏற்பட இல்லைன்னா உயிர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்து எங்களோட உள்ளம் குணமடைய இல்லைன்னா மௌத்தோட சிரமங்கள் பல நாம் முகம் கொடுக்க வேண்டியது வரும். உலகத்துல பொதுவாக உடம்புல காய்ச்சல் ஏற்படுறது, 3 நாளைக்கு 5 நாளைக்கு 10 நாளைக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உலகத்தில் இன்பங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. அவன் அனுபவிக்கணுமா, மருந்து செய்து நோயை குணப்படுத்திக்கிங்க, அதுக்கு பிறகு தானாக விளையாடலாம். இதே போல உள்ளத்துடைய வியாதிகள், நயவஞ்சகத்தனம் அவங்களோட உள்ளத்துல இருந்து அந்த நோயை நாங்க இன்னும் அதிகப்படுத்திட்டோம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முனாஃபிக்குகளை பற்றி அந்த நயவஞ்சக தனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், வஃபி குலூபிஹிம் மரதுன், நிஃபாக் தனத்துக்கு அல்லாஹ் சொல்றான் நோய் இருக்கிறது. அப்ப இந்த உள்ளத்துடைய வியாதிகள், பொறாம,
விரோதம், நயவஞ்சகத்தனம், பெருமை, இதெல்லாம் உள்ளத்திலே வியாதிகள்.
முஸ்லிம் அல்லாதவங்க எடுத்துக்கொண்டா சிறுக்கு குபுரு பயங்கரமான வியாதி உள்ளத்தில் இருக்கக்கூடாது.
அப்ப இதுகள் இருந்து நீங்கி எங்களை உள்ளம் பக்குவமானதாக ஆகணும், இறை பக்தி உள்ளவர்களாக ஆகணும், இறை அச்சம் உள்ளவர்களாக, பக்குவமான மனசு உள்ளவர்களாக இருக்கணும்.
என்னங்க எங்கட மனசு சுத்தமா தான் இருக்குது, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியது, நாங்க சுத்தமா தான் இருக்கிறோம், ஆனா பொறாம அப்படி கொட்டி உடன் பிறப்பை பார்த்து கொண்டிருக்க முடியல. அவன் ஒரு நல்ல வாகனம் வாங்கிட்டான், நம்ம வீட்டை விட அவனோட வீடு கொஞ்சம் பெருசாகனு, நம்ம பிள்ளைங்களை விட அவன் கூட நல்லா படிச்சுக்கிட்டு முன்னேறாங்கன்னா பார்த்து கொண்டிருக்க முடியல. உடன்பிறப்புகளுக்கு ஏன் உள்ளத்தில் உள்ள அந்த வியாதி பார்த்து கொண்டிருக்க விடுறது?
உடன்பிறப்புகள் ஒரு சில பிழைகள் நடந்து கொள்றது உண்டு, தவறுகள் நடக்கிறது உண்டு. அண்ணன் தம்பிக்கு இடையில மன்னிச்சிடுங்களே,
மன்னிக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்காது.
ஏங்க மன்னிக்க முடியல, ஒரு அடி நிலத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, சரி முழு சொத்தை எடுத்துக்கட்டுமே,
உங்க உடன்பிறப்பு மன்னிச்சிடுங்க. உம்மா பாப்பா பிள்ளைங்களை மன்னிக்க முடியாதா?
பிள்ளைங்களுக்கு உம்மா பாப்பா மன்னிக்க முடியாதா?
இன்னைக்கு அப்படியே நிக்கலாம், சில பேர் மன்னிக்கவே மாட்டோம், நாளைக்கு பார்த்துவோம் கியாமத்துல.
ஏன் மன்னிக்க முடியல?
உள்ளத்துல பக்குவம் இல்லாததுனால, அந்த இறை பக்தி என்கிறது இல்லாததுனால மன்னிக்கிறதுக்கு யார் இல்ல,
விட்டு கொடுக்கிறதுக்கு யார் இல்ல, பொறாம பெருமை,
அடுத்தவனுக்கு கொளி தோண்டனும், அவன் இல்லாமலாகணும்
என்கிற எண்ணத்தோட செயல்படுறது. இதெல்லாம் இந்த உள்ளத்துடைய வியாதிகள்னால ஏற்படக்கூடியது.
எப்படி ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முதல்ல தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டான் ஹஜ்ஜி பரிபூர்ணமாக நடைபெறுமோ, இதே போல நம்முடைய மௌத்துக்கு முதல்ல எங்களை உள்ளம் பக்குவப்படுத்தப்பட வேணும். இல்ல உள்ளத்துடைய வியாதிகளோட, பெருமையோட, பொறாமையோட, குரோதத்தோட, பொய் பேசுற பழக்கத்தோட, ஊழல், அநியாயம், அட்டூழியம், கொலை, திருட்டு, விபச்சாரம், இப்படியான மோசமான எண்ணங்களோட, காரியங்களோட, கெட்ட மனத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மௌத்த சந்திப்பாங்க. என்ன மேலானவர்களே, அங்க போனா நபி அவங்க சொன்னாங்க, கபரு ஒன்றிற்கு சுவர்க்கத்துடைய பூங்காவனம் அல்லது நரகத்துடைய படுகொடி என்ன. அப்ப அங்கிட்டு போனா அங்கிருந்து அப்படியே நேரே சுவர்க்கத்துடைய இன்பங்களை நாங்க அனுபவிக்கணுமா? இந்த உள்ளம் பக்குவப்படுத்தியவர்களாக நாம் அங்க போனோம்.
உடம்புல காய்ச்சல், காய்ச்சலோட போனா எவ்வளவு பெரிய கடினம், கடி கல்யாண வீட்டுக்கு போனாலும் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருந்துதான் வரணும், சாப்பிட முடியல, ஏறாது, ஒண்ணுமே பிடிக்காது அவருக்கு. மேலானவர்களே, அப்படியே அங்க சுவர்க்கத்துக்கு கொண்டு போனாலும் இவரால் ஒன்று அனுபவிக்க முடியாது. அங்குள்ள சாப்பாடு, அங்குள்ள பானங்கள், அங்குள்ள இன்பங்கள், துனியாவுடைய இன்பங்கள் விட பல மடங்கு விசேஷமானவைகள். எனவே அந்த இன்பங்களை அனுபவிக்க முடியாது. ஏன்னா நீங்க நோயோட வந்திருக்கிறீங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க உலகத்துல தாவறதுக்கு முதல்ல நோயை குணப்படுத்திக்கிங்க, மௌத்துக்கு முதல்ல நோயை குணப்படுத்திக்கிட்டு வாங்க. அப்படி நோயை குணப்படுத்தாம மௌத்தாவே வந்தீங்கன்னா செய்ய வழி இல்லை. அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறான்ல, அங்க ஒரு வைத்தியசாலை, அதுக்கு பேரு ஜஹன்னம். ஒண்ணுக்கு ஏழு ஜஹன்னம், ஏழு நரகம். அந்த நரகத்துல போய் வைத்தியம் செய்து இந்த வியாதிக்கு குணப்படுத்திக்கிட்டு முஸ்லிம்களாக இருந்தா கலிமாவுடைய பரக்கத்துல ஒரு நாளைக்கு சுருக்கத்துல வந்து சேருவான். கலிமாவும் நசீம் இல்லைன்னா நிரந்தரமாக அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது வரும், எல்லாம் பாதுகாப்பானா. எனவே மேலானவர்களே, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முதல்ல நாம எங்களை பக்குவப்படுத்திக்கணும். அதே போல மௌத்துக்கு முதல்ல நாம எங்களை ஆகிறத்துடைய பயணத்துக்கு நாம் நம்மை தயார் பண்ணி கொள்ள வேணும். இந்த உள்ளம் சுத்தமானதாக ஆகணும். வல்ல ரஹ்மான் ஏந்த உள்ளத்தையும், இங்க வந்திருக்கிற எல்லாருடைய உள்ளங்களையும், முழு முஸ்லிம்களுடைய ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறது போல பரிசுத்தமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அது அப்லஹ மன் தக்கா, யார் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் ஏழு ஆயத்துக்கள்ல அல்லது 11 தடவை அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். இதை பக்குவப்படுத்தினவங்க வெற்றி பெற்றாங்க, இதை அசிங்கப்படுத்திட்டாங்க, இதை அழுக்கப்பட வச்சாங்க, இதை சுத்தப்படுத்த இல்லாஹா. நிச்சயமாக இதை அசிங்கமாக்கினவங்க, அழுக்கோட வச்சுக்கிட்டவங்க, அழுக்கோட மௌத்த சந்திக்கிறவங்க நிச்சயமாக நஷ்டம் அடைந்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான். எனவே அப்படியான நஷ்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்முடைய
நிகழ்ச்சிக்கு நம்முடைய மௌத்துக்கு முதல்ல நம்மை பக்குவப்படுத்தி நமக்கு கிருபை செய்வானாக.